நமஸ்காரம். அந்த நாளிலிருந்து உபதேசம் செய்யும் முறை காலத்துக்கு தகுந்தா போலே மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. ரிஷிகள் காலத்தில் உபதேசம், ஏன் ஆதி காலத்தில் பகவானே செய்த உபதேசம், ஆழ்வார்கள் செய்த உபதேசம், இவையெல்லாம் ஒரு ரீதியில் ஒரு முறையில் உள்ளன. அதற்கு பிற்பட்ட காலத்தில் ஆச்சாரியர்கள் அவதரித்த பின் அந்த முறை மாறியது. இதில் சில முக்கியமான மாறுதல்களை கூறுகிறேன். இது எதுக்கு சொல்றேன்னா, சமுதாயத்துக்கு தக்கபடி, வாழும் ஜனங்களுக்கு தக்கபடி எப்படி நம்முடைய முன்னோர்கள் மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறார்கள், பழமையை விட்டும் கொடுக்காமல், அதே சமயம் எதில் புதுமை வேண்டுமோ அதை செய்து கொண்டு சாமர்த்தியமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். பத்ரிகாசிரமத்தில் நாராயண பெருமான் தானே நரனாக பிறந்து அஷ்டாட்சர திருமந்திரத்தை உபதேசித்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். தனிமையில் பத்ரிகாசிரமத்தில் ஒருத்தர் ஒருத்தருக்கு உபதேசித்தார். அப்ப அந்த நாள் உபதேசங்கள் எல்லாம் ரொம்ப குறைவான பேருக்குத்தான் நடந்திருக்கிறது. அநேகமாக ஒருத்தருக்குத்தான் இருக்கும்னே வைக்கலாம். அஷட்கர்ணம் என்று சொல்லுவார்கள், ஆறாவது காதுக்கு கேட்கக்கூடாது. சொல்லுபவர்கள் காதுகள் இரண்டு, கேட்கும் ஒருத்தருக்கு காதுகள் இரண்டு, நாலு காது முடிந்தது. அதுக்கு அடுத்தவருக்கே காதில் விழக்கூடாது. அந்த அளவுக்கு ரகசியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசித்தார்கள். அது ரொம்ப பரீட்சை பண்ணி செய்தார்கள். அப்படித்தான் துவய உபதேசமும், ஏன் கண்ணன் கீதை உபதேசித்ததும் ஒருத்தர் ஒருத்தருக்கு தானே. ஆனா கொஞ்சம் வித்தியாசம் அதுலையும், திருமந்திரத்தை உபதேசித்த போது வேற யாரும் கிடையாது, பத்ரிகாசிரமத்தில் தனிமை. ஆனால் குருக்ஷேத்திர போரிலோ 18 அக்ஷௌகிணி சைன்யத்துக்கு நடுவிலே உபதேசித்தார். மற்ற யாருக்கும் கேட்கவில்லை, அர்ஜுனன் மட்டும் பெற்றுக்கொண்டான். இப்படித்தான் பெருமானுடைய உபதேசமோ அல்லது காட்டில் வாழ்ந்த ரிஷிகளுடைய உபதேசமோ இருந்தது. அது இன்னும் தொடர்ந்தது. நம்மாழ்வார் மதுர்கவியாழ்வாருக்கு உபதேசித்தார். அதில் மாறுதல், ஒருத்தருக்குத்தான் உபதேசம், ஆனால் உபதேசம்னு சொல்றதை விட நம்மாழ்வார் தன்னுடைய அனுபவத்தை மதுர்கவியாழ்வாரோடு பகிர்ந்து கொண்டார்னு சொல்ல வேண்டும். தான் பெருமானை அனுபவிக்கிறார், உள்ளடங்காத காதல், அது பாடலாக வெளிப்பட்டு அதைத்தான் இவர் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அதே மதுர்கவியாழ்வாருக்கு வெகு காலத்துக்கு பின் நாதமணிகள் வந்து 4000 பாடல்களையும் நம்மாழ்வாரிடத்தில் பெறுகிறார். அப்போதும் ஒருத்தருக்குத்தான் ஆழ்வார் உபதேசிக்கிறார். ஆக இப்ப பார்க்கிற இந்த காலம் வரை ஒருத்தருக்கே உபதேசம், அதுவும் தனிமையில் ஏகாந்தம், இப்படித்தான் தெரிகிறது. இதெல்லாமே யோக மார்க்கம், கூட்ட நாட்டம் ஆகாது. அரதிகி ஜனசம்சதினு கண்ணன் சொல்லுகிறார், ஜனக்கூட்டத்தை கண்டாலே என் பக்தன் விலகிவிடுகிறான். சரி, இது ஒரு பக்கம் கூட்டமே கூடாதுன்னு கண்ணன் சொல்றார், தனிமையை விரும்புன்னு சொல்லுகிறார். ஆனால் ஆழ்வார்களானால் அடியார்கள் தம் ஈட்டங்கண்டிடக்கூடுமேல், அடியார்களுடைய கூட்டத்தில் நாம் போய் சேர வேண்டும். அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோ, என்னைக்கு அடியார் கூட்டத்தோடு சேரப்பெறுவேனோன்னு கூட்டம் கூட்டம் என்கிறார். கண்ணனோ ஜனக்கூட்டத்துக்கே போகாதே என்கிறார். எதை செய்ய வேண்டும்? கண்ணன் சொன்னதா அல்லது ஆழ்வார்கள் சொன்னதா? ரெண்டும் உண்மைதான். கண்ணன் சொன்னது பொதுவான ஜனங்கள் கூட்டத்துக்கு போகாதே, ஆத்ம ஞானம் பரமாத்ம ஞானம் இல்லாமல், சத்தகுணம் உயர்ந்தில்லாமல், சாமானியர்களா யார் இருப்பார்களோ அந்த கூட்டத்தில் இருக்கணும்னு விருப்பப்படாதே, தனித்திரு. ஆனால் சாத்திகர்களாய் பகவத் சிந்தனத்தில் இருப்பவர்களாய், மற்ற விஷயத்தில் ஆசை இல்லாதவர்களாய் இருக்கும் சத்துக்கள் அவர்கள் கூட்டத்தில் இருக்கத்தான் விருப்பப்பட வேண்டும். அப்ப எந்த கூட்டத்தை விட வேண்டும், தள்ளி இருக்க வேண்டும், எந்த கூட்டத்தை பற்ற வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாம யோகம் செய்ய வேண்டும், தியானம் அப்படின்னா தனிமை வேண்டும். ஆழ்வார் பாசுரங்கள், அனுபவம், நாமசங்கீர்த்தனம், காலக்ஷேபம் என்றால் அதெல்லாமே கூட்டமாகத்தான் நன்றாக இனிக்கும். நாதமுனிகள் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லும் போது ஒருத்தரை தாண்டி ஓரளவுக்கு சில பேருக்கு சொல்ல ஆரம்பித்தார். அதற்கப்புறம் அவருடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார். அவர் நிஜமாகவே முடிவெடுத்தார், நான் இந்த தனிமையில் யோகத்தில் இருக்கப் போவதில்லை, கூட்டமாக இருக்கும் அருளிச் செயலில்தான் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கத்தான் போகிறோம். அப்ப அந்த இடத்தில் மொத்தமாகவே உபதேசம் அறை மாறுகிறது. இனிமே தனித்து யோகம் என்பதே போய் அனுபவம் கூட்டம் என்றாகிவிட்டது. உய்யக்கொண்டார் தன் சிஷ்யர் மணக்கால் நம்பிகளுக்கு கொடுத்தார். மணக்கால் நம்பிகள் ஆளவந்தாருக்கு உபதேசிக்கிறார். அதுவும் முறை மாறுகிறது. என்ன என்று? ஆச்சாரியன் சிஷ்யனை தேடி போய் உபதேசிக்க வேண்டும். ஏற்கனவே எல்லாம் சிஷ்யர்கள் தேடி வந்தார்கள், ஆனால் மணக்கால் நம்பிகள் தான் முதன் முதலில் ஆளவந்தார் இடத்துல போய் தேடி தூதுவளைக்கீரை எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு உபதேசம் செய்கிறார். அடுத்து ஆளவந்தார், அவருக்கு பல சீடர்கள், பல பேருக்கு உபதேசித்தார். ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்தது, ஆச்சாரியன் உபதேசம் பண்றது கால் பங்குனால் அவருடைய திருக்கண்களாலே நோக்குவது கட்டாட்சிப்பது முக்கால் பங்கு. அதுதான் உதவும். சொல்லிக் கொடுத்ததை விட பார்த்து விட்டதுதான், கட்டாட்சிக்கிறது தான் உதவும். ராமானுஜருக்கு ஒரு பாடம் ஒரு எழுத்து ஆளவந்தார் எடுக்கவில்லை, இருவரும் சந்தித்துக் கொள்ளவே இல்லை. ஆனால் காஞ்சிபுரத்தில் கரியமாணிக்க பெருமாள் சன்னதி, அங்கே பழைய பெயர் இளையாழ்வார், ராமானுஜருக்கு முற்பெயர் இளையாழ்வார், அவர் யாதவ பிரகாசர் இடத்துல பாடம் படித்துக் கொண்டிருந்தார். அப்ப திருக்கச்சி நம்பிகள் ஆலே அழைத்து வரப்பட்டு ஆளவந்தார் காஞ்சிபுரத்துக்கு வந்து இந்த கோஷ்டியில் இளையாழ்வார் யார் என்று கேட்டு அதோ இருக்கிறாரேன்னு ராமானுஜரை அடையாளம் காட்டினார்கள். அப்போது தன் கண்களாலே குளிர குளிர கட்டாட்சித்தார். அந்த திருக்கண் கட்டாட்ச பலத்தால தான் ராமானுஜர் இப்பேற்பட்ட பதவிக்கு வந்தார். நாளே ஆச்சாரியர்கள் கட்டாட்சித்து காலக்ஷேபம் சொல்லுவார்கள் அப்படிங்கிறது ஆளவந்தார் காலத்திலிருந்து தான். இப்படி ஒவ்வொருத்தர் காலத்திலையும் இந்த காலக்ஷேபத்தை வளர்க்க மக்கள் எல்லாம் நன்கு தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அப்படியே மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். அது ராமானுஜர் காலத்தில் நன்கு விரிவடைந்து ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும், ஆசை இருக்கிறவாளுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்கள் என்ன ஏற்படுத்தி வைத்தார். இப்படித்தான் காலக்ஷேப முறை வளர்ந்து வந்துள்ளது.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.